ಆಲ್ ಇಂಡಿಯಾ ರೇಡಿಯೋ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனது பிரியமான நாட்டு மக்களே, இன்று மீண்டும் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் பிரதம மந்திரி இதுபோன்று உரையாற்றுகிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம். நான் பெரும்பாலும் பிரதம சேவகன் என்பதும் பிரதமராக குறைவாகத்தான் இருக்கிறேன் என்பதும் தான் இதற்கு காரணம். சிறுவயது முதற்கொண்டே நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை இதுவே கூட மன் கி பாத், அதாவது மனதின் குரலுக்கு ஒரு கருத்தூக்கமாக இருக்கலாம். அதாவது துக்கத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அது குறைகிறது, அதே சமயம் சுகத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அது வளர்கிறது என்பதுதான் அந்த கருத்து. மனதின் குரலில் சில நேரங்களில் நான் துக்கத்தையும் பகிர நேர்கிறது, சில வேளைகளில் சுகமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். என் மனதில் இருக்கும் வேதனையை சில வேளைகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் மனத்தில் இருக்கும் பாரம் குறைகிறது. சில வேளைகளில் சந்தோஷம் அளிக்கும் விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதனால் என் மனத்தில் இருக்கும் மகிழ்ச்சி 4 மடங்காக பெருகவும் செய்கிறது. நெடுங்காலமாகவே நமது இளைய சமுதாயத்தினர் குறித்த மனவேதனை என் மனதை அரித்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த மனதின் குரலிலேயே கூட நான் வெளிப்படுத்தியிருந்தேன். நீங்கள் என்னை பிரதம மந்திரியாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்பதால்தான் இந்த கவலை என்னை வாட்டுகிறது என்பதல்ல. ஒரு தாயின் மகனோ மகளோ அல்லது ஒரு குடும்பத்தின் மகன் அல்லது மகள் புதைகுழி ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அதனால் சீரடிவது அந்த தனிநபர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமுமே என்பதுதான் என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. சமுதாயம், நாடு என அனைத்துமே நாசமாகிறது. ட்ரக்ஸ், அதாவது போதைப்பொருள் என்னும் பயங்கரமான நோய், ஒரு கொடிய பழக்கம் எத்தனை நல்லவர்களையும் உலுக்கிவிடும் திறன் படைத்தது. நான் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பல சிறந்த அதிகாரிகள் என்னை சந்திக்க வருவார்கள். விடுப்பு வேண்டும் என்று கேட்பார்கள். நான் ஏன் என்று கேட்கும்போது முதலில் அவர்கள் என்னிடம் கூறவில்லை. ஆனால் சற்று அன்போடு விசாரித்தபோது மகன் போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறான், அவனை இதிலிருந்து மீட்டெடுக்க நான் விடுப்பு எடுத்து அவனுடன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பார்கள். நான் யாரையெல்லாம் மிகவும் மனவுறுதி படைத்த சாகசம் நிறைந்த அதிகாரிகள் என்று கருதியிருந்தேனோ அவர்கள் கூட கண்ணீர் சிந்துவதைத் தவிர வேறு வழி தெரியாத நிலையில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட பல தாய்மார்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை நான் பஞ்சாப் சென்றிருந்தேன். அங்கே சில தாய்மார்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் அதிக கோபத்தில் இருந்தார்கள். தங்கள் மனத்தின் வேதனையை என்னிடம் கொட்டினார்கள். இந்த பிரச்சனையை நாம் சமுதாய ரீதியாக அணுக வேண்டும். ஒரு இளைஞன் இந்த கொடிய பழக்கத்தில் சிக்கிக் கொள்ளும்போது நாம் அவனை தவறானவன் என்று கருதி குற்றவாளி கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். உண்மை என்னவென்றால் போதைப்பொருள்தான் தவறானதே தவிர இளைஞன் தவறானவன் அல்ல. போதைப் பழக்கம்தான் தவறானதே ஒழிய இளைஞன் தவறானவன் அல்ல. நாம் நமது இளைஞர்களை தவறாக கருதக்கூடாது. பழக்கம் தவறானது, போதை தவறானது. அதிலிருந்து விலகி இருப்பதற்கு தேவையான பாதையை நாம் தேட வேண்டும். இளைஞனை படித்து கொண்டே இருந்தால் அவன் மேலும் மேலும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி போவான். இது ஒரு வகை சைக்கோ சோஷியோ மெடிக்கல் ப்ராப்ளம், அதாவது மனநலம், சமுதாயம், மருத்துவ ரீதியான பிரச்சினை. இதை மனரீதியான, சமுதாய ரீதியான, மருத்துவ ரீதியான பிரச்சனையாகவே நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலேதான் இதை கையாள வேண்டும். சில பிரச்சனைகளை மருத்துவ ரீதியாக மட்டுமே நம்மால் தீர்க்க முடியாது. சம்பந்தப்பட்ட நபர், குடும்பம், நண்பர்கள், சமுதாயம், அரசு, சட்டம் என அனைத்து தரப்பினருமாக இணைந்து ஒரு முனைப்போடு செயலாற்ற வேண்டும். அவரவர் தனித்தனியாக செயல்படுவதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. அசாம் மாநிலத்தில் டிஜிபி கான்ஃபரன்ஸ், அதாவது காவல்துறை தலைமை இயக்குநர்களின் மாநாட்டுக்கு நான் சென்றிருந்தேன். நான் என் மனத்தில் இருந்த வேதனை தரும் விஷயத்தை அவர்கள் முன்னிலையில் தீவிரமாக முன்வைத்தேன். இதை மிகுந்த முனைப்போடு அலசி ஆராய்ந்து இதற்கான சரியான தீர்வு காண காவல்துறையினரிடம் கூறினேன். நாம் ஒரு டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன், அதாவது இலவச உதவி எண் ஒன்றை ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டேன். தங்கள் மகன் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகியிருக்கிறான் என்று கருதும் பெற்றோர் இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வெட்கப்பட்டு வேதனையில் புழுங்கிக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட பெற்றோர் நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி பெறும் வகையில் ஒரு இலவச உதவி எண்ணை ஏற்படுத்த வேண்டும் என்று நிர்வாகத்துக்கு கூறியிருக்கிறேன். அவர்கள் இதை அமைக்கும் பணியில் கண்டிப்பாக சிந்தித்து விரைவாக ஈடுபடுவார்கள். போதைப் பொருட்கள் 3 அவலங்களை ஏற்படுத்துகின்றன. இதை நான் தீயவைகளின் 3D என்று கூறுவேன். நான் கேளிக்கையில் பயன்படுத்தும் 3D பற்றி பேசவில்லை. இதில் முதலாவது டி டார்க்னஸ், அதாவது இருள். இரண்டாவது டி டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அழிவு. மூன்றாவது டி டிவாஸ்டேஷன், அதாவது நாசம். போதை இருள் நிறைந்த குறுகிய பாதைகளில் இட்டுச் செல்கிறது, பேரழிவின் முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. பெருநாசத்தை தவிர வேறு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆகையால் அதிக கவலை அளிக்கும் இந்த பிரச்சினை பற்றி நான் பேசினேன். கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியின் போது இந்த பிரச்சினை பற்றி நான் தொட்டு காட்டிய பின்னர் நாடு முழுவதிலும் இருந்து 7000 அதிகமான கடிதங்கள் ஆகாஷ்வாணி முகவரிக்கு வந்தன. அரசுக்கு நேரடியாக வந்த கடிதங்கள் வேறு. ஆன்லைன் அரசு போர்ட்டலான myGOV.in என்ற இணையதள முகவரிக்கு 1000 மின்னஞ்சல்கள் வந்து குவிந்திருக்கின்றன. ட்விட்டர், ஃபேஸ்புக் ஆகியவற்றில் லட்சக்கணக்கான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு வகையில் பார்க்கப்போனால் சமுதாயத்தின் மனதில் புதைந்திருந்த ஒரு விஷயம் ஒரேடியாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக நான் நாட்டில் இருக்கும் ஊடகங்களுக்கு என் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்த விஷயத்தை மேற்கொண்டு எடுத்துச் சென்றார்கள். பல தொலைக்காட்சிகள் சிறப்பு 1 மணி நேர நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதில் அரசை குறை கூறும் வகையில் மட்டுமே நிகழ்ச்சிகள் அமையவில்லை. அதில் ஒருவகை கவலை வெளிப்பட்டது. அவற்றிலெல்லாம் இந்த பிரச்சினையிலிருந்து எவ்வாறு மீள்வது என்ற ஒரு பரிதவிப்பு காணப்பட்டது. இதன் காரணமாக கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டது. அரசில் பொறுப்பானவர்களும் கூட பிரச்சினையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டார்கள். இதை மேலும் உதாசீனப்படுத்த முடியாது என்ற கருத்து ஏற்பட்டது. போதை காரணமாக 2 மணி நேரம், 4 மணி நேரம் என உங்களுக்கு ஆனந்தம் ஏற்படலாம். நீங்கள் வேறு ஒரு உலகில் வாழ்வதாக கற்பனை செய்து கொள்ளலாம். துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும் உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் நீங்கள் எந்த பணத்தை கொடுத்து போதைப் பொருட்களை வாங்குகிறீர்களோ அந்த பணம் எங்கே செல்கிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா என்று போதை மயக்கத்தில் முழுகியிருக்கும் இளைஞர்களிடம் கேட்க விரும்புகிறேன். சற்றே சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே. போதைப் பொருளுக்கு நீங்கள் கொடுக்கும் பணம் தீவிரவாதிகளை சென்று அடையலாம். இந்த பணத்தை கொண்டு அவர்கள் ஆயுதங்களை வாங்கலாம். இந்த ஆயுதங்களை கொண்டு அந்த தீவிரவாதிகள் என் நாட்டின் போர் வீரர்களின் மார்பில் சுடலாம். என் நாட்டின் போர் வீரன் தியாகியாகலாம். இதை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தனை செய்தது உண்டா இளைஞர்களே? ஒரு தாயின் அன்பு மகனின் மரணத்துக்கு பின்னால் பாரத மாதாவுக்காக வாழ்ந்து உயிர் துறக்கும் பிரியமான போர் வீரன் நெஞ்சில் பாயும் தோட்டாவுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் போதைப் பழக்கத்தின் பணம் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதேனும் சிந்தித்ததுண்டா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் ஒரே முறை சிந்தித்தால் தீவிரவாதிகளுக்கு துணை போகும் ட்ரக் மாஃபியாவுக்கு உதவி செய்யும் வியாபாரத்துக்கு இடம் கொடுக்க உங்களுக்கு எப்படி மனது வரும்? நீங்களும் பாரத அன்னையை நேசிப்பவர்கள்தானே? நீங்களும் நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துபவர்கள்தானே? வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படும் போதோ தோல்விகள் நிகழும் போதோ வாழ்க்கையில் எந்த எதிர்கால பாதையும் தட்டுப்படாத போதோ மனிதன் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகிறான் என்று சில பேர்கள் கருதுகிறார்கள். ஆனால் யாருடைய வாழ்க்கையில் லட்சியம் இல்லையோ, குறிக்கோள் இல்லையோ, உயர்ந்த எண்ணங்கள் இல்லையோ, வெற்றிடம் நிறைந்திருக்கிறதோ, அங்கேதான் போதைப்பொருள் பழக்கம் குடியேற வளமான களம் அமைகிறது என்று நான் கருதுகிறேன். போதைப் பொருட்களிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும், உங்கள் பிள்ளைகள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களை குறிக்கோள் உள்ளவர்களாக ஆக்குங்கள். ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை அவர்களிடம் வளருங்கள். லட்சிய கனவை காணுபவர்களாக அவர்களை மாற்றுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், அவர்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செல்லாது. நான் இதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடமிருந்து வெளிப்படும். குளிர்காலத்தில் கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு உறங்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசையாகத்தான் இருக்கும். ஆனால் விளையாட்டு வீரனோ அப்படி உறங்குவதில்லை. அவன் காலை 4 மணி 5 மணிக்கெல்லாம் விளையாட்டு மைதானத்துக்கு சென்று விடுகிறான். ஏன்? அவன் மனதில் லட்சியம் நிறைந்திருக்கிறது. இதுபோலவே உங்கள் பிள்ளைகள் மனதிலும் குறிக்கோள் இல்லை என்று சொன்னால் இதுபோன்ற தீய பழக்கங்கள் எளிதில் குடிவந்துவிடும். இன்று எனக்கு சுவாமி விவேகானந்தரின் சொற்கள் நினைவுக்கு வருகின்றன. ஒவ்வொரு இளைஞனுக்கும் உகந்த விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார். அவரது இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் உரைத்து வாருங்கள். சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார், நீங்கள் ஒரு கருத்தை பற்றிக்கொள்ளுங்கள், அந்த கருத்தை உங்கள் வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளுங்கள், அதை பற்றியே சிந்தித்திருங்கள், அது பற்றிய கனவு காணுங்கள், அந்த கருத்தாகவே மாறி வாழுங்கள். உங்கள் மனது, தசை, நாடி, நரம்புகள் என உடலின் அனைத்து பாகங்களிலும் இந்த கருத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். பாக்கி அனைத்து கருத்துக்களையும் விட்டொழியுங்கள். விவேகானந்தரின் இந்த வாக்கியம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் உரித்தானது. இது மிகவும் பயன் தரக்கூடியது. ஆகையால் லட்சியம் நிறைந்தவர்களாக நீங்கள் மாறும்போதுதான் பல தீமைகளிலிருந்து உங்களால் விலகியிருக்க முடியும் என்று நான் இளைஞர்களிடம் கூற விரும்புகிறேன். சில சமயங்களில் நாம் நம் நண்பர்களோடு இருக்கும்போது, அட இது ரொம்ப கூலான விஷயமா இருக்கே என்று தோன்றும். சில பேர்கள் இதை ஒரு ஸ்டைலான விஷயமாக கருதுகிறார்கள். இதில் ஏற்படக்கூடிய போட்டா போட்டி காரணமாக பல வேளைகளில் தாங்கள் அறியாமலேயே கூட இந்த கொடிய பழக்கத்தால் பீடிக்கப்படுகிறார்கள். இது ஸ்டைலின் வெளிப்பாடும் அல்ல, கூலான விஷயமும் அல்ல. உண்மை என்னவென்றால் இது பேரழிவின் கொலைக்களம். ஆகையால் உங்கள் தோழர்கள் மத்தியில் போதைக்கு பரணி பாடப்படும் போது அவரவர்கள் தாங்கள் போதைப் பொருட்கள் மூலம் அடைந்த இன்பத்தை பற்றி ரசமாக விவரித்து கரவொலிகள் பெறும்போது வேண்டாம் என்று கூறும் மனோதைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதை நிராகரிக்கும் மனோதிடத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, நீங்கள் தவறான செயலில் ஈடுபடுகிறீர்கள், சரியானபடி நடக்கவில்லை என்று அவர்களிடம் கூறும் தைரியத்தை திரட்டிக் கொள்ளுங்கள். நான் பெற்றோர்களிடமும் கூற விரும்புவது என்னவென்றால், நம்மிடம் இன்றைய காலகட்டத்தில் நேரம் குறைவாக இருக்கிறது. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை நடத்த நாம் விரைந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக நடத்த இந்த ஓட்டம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஓட்டத்தின் இடையில் நமது குழந்தைகளுக்கு அளிக்க நம்மிடம் நேரம் இருக்கிறதா? நாம் நமது குழந்தைகளின் உலகாயுத முன்னேற்றம் பற்றி மட்டுமே விவாதிக்கிறோமே. நீ எத்தனை மதிப்பெண்கள் பெற்றாய், தேர்வில் எப்படி செய்தாய், எதை உண்ண விரும்புகிறாய், எதை உண்ண விரும்பவில்லை, எங்கே செல்ல விரும்புகிறாய், எங்கே செல்ல விரும்பவில்லை என்பது போன்றவற்றுக்குள்ளேயே நமது உரையாடல்கள் அடங்கிவிடுகின்றனவே. நம் பிள்ளைகளின் ஆழ் மனத்துக்குள் சென்று அதை திறந்து பார்க்க அவர்களுக்கு எப்போதேனும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறோமா? இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் தங்கள் மனதை திறந்து காட்டினால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். பிள்ளைகளிடம் தீய பழக்கம் திடீரென்று முளைத்து விடுவதில்லை. அது மெல்ல மெல்லத்தான் தலையை தூக்குகிறது. அது முளைவிட்ட மறுகணமே அது ஏற்படுத்தும் மாற்றம் வீட்டில் வெளிப்படுகிறது. இந்த மாற்றத்தை நாம் நுணுக்கமாக அணுகி பார்க்க வேண்டும். அப்படி இந்த மாற்றத்தை நாம் நுணுக்கமாக அணுகினால் நாம் முளையிலேயே தீய பழக்கத்தை கிள்ளி எறிந்து நமது குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். குழந்தையின் நண்பர்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வளர்ச்சி தொடர்பாக மட்டுமே உங்கள் உரையாடல்களை நிகழ்த்தாதீர்கள். குழந்தையின் மனத்தின் ஆழம், அதன் எண்ணங்கள், வாதங்கள், சிந்தனை, புத்தகம், நண்பர்கள், செல்பேசி என அனைத்திலும் உங்கள் கவனம் செல்லட்டும். என்ன நடக்கிறது? பிள்ளையின் நேரம் எப்படி கழிக்கப்படுகிறது? நாம் நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். தாய் தந்தையர் செய்யக்கூடிய வேலையை யாராலும் செய்ய முடியாது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் நன்கு ஆய்ந்து சில விஷயங்களை உரைத்திருக்கிறார்கள். ஆகையால்தான் நாம் அவர்களை ஸ்டேட்ஸ்மென், அதாவது ராஜதந்திரிகள் என்று போற்றுகிறோம். வழக்கு ஒன்று இருக்கிறது. பாஞ்ச் வருஷ லவ லீஜியே தசலவ தாதனு தேய், பாஞ்ச் வருஷ லவ லீஜியே தசலவ தாதனு தேய், சுத்துகி சோலக வருஷமே மித்ரு சரிசு கனி தேய். இந்த வழக்கின் பொருள் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு 5 வயது ஆகும் வரை தாய் தந்தையர் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்களை வளர்க்க வேண்டும். இதன் பிறகு குழந்தைக்கு 10 வயதாகும் வரை அதை ஒழுங்குமுறை விளங்கும்படி வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் ஒழுக்கத்தை அமல்படுத்த வேண்டும். சில சமயங்களில் பக்குவமான தாய் கூட கோபப்பட நேர்கிறது. ஒரு நாள் முழுக்க அவள் பிள்ளையோடு பேசுவதில்லை. இது குழந்தைக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமைகிறது. இங்கே தாய் தனக்கே தண்டனை அளித்துக் கொள்ளுகிறாள். அதே வேளையில் குழந்தைக்கும் தண்டனை அளிக்கப்படுகிறது. தாய், நான் இன்னைக்கு முழுக்க அவங்க கூட பேச மாட்டேன் என்கிறாள். 10 வயது நிரம்பிய பிள்ளை அன்று நாள் முழுக்க வேதனையில் ஆழ்கிறான். அவன் தன் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுகிறான். இதே குழந்தைக்கு 16 வயது ஆகும்போது அவனை நண்பனைப் போல நடத்த வேண்டும், மனம் திறந்து பேச வேண்டும். இப்படி நமது முன்னோர்கள் மிகச்சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். நமது குடும்ப வாழ்க்கையில் இதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில வேளைகளில் மருந்துகளோடு கூட இதுபோன்ற போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன. மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை அளிக்கக்கூடாது என்ற பழக்கம் வர வேண்டும். சில சமயங்களில் இருமலுக்கான மருந்து கூட போதை பழக்கத்துக்கு வித்திட்டு விடுகிறது, போதை பழக்கத்தை நோக்கி இட்டுச் செல்கிறது. சில விஷயங்களை நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் நாம் இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றியே ஆக வேண்டும். இப்போதெல்லாம் நல்ல தரமான கல்வி வேண்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கூட தங்கள் கிராமங்களை துறந்து விடுதிகளில் தங்கி படுக்கிறார்கள். அவர்கள் சில வேளைகளில் இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இது தொடர்பாக கல்வி நிறுவனங்கள், சமுதாயம், பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியோர் அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும். இதை செயல்படுத்த அரசில் இருக்கும் பொறுப்பானவர்களுக்கும் பங்கு கண்டிப்பாக உண்டு. இந்த திசையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு வந்திருக்கும் கடிதங்களில் சில சுவாரஸ்யமாக இருக்கின்றன. சிலவற்றில் வேதனை வெளிப்படுகிறது, சில கருத்தூக்கம் அளிக்கும் வகையில் இருக்கிறது. நான் இவை அனைத்தையும் விவரிக்கப் போவதில்லை. ஆனால் திருவாளர் தத் என்பவர் பற்றி பேச இருக்கிறேன். போதையில் ஆழ்ந்த அவர் சிறைக்குச் செல்ல நேர்ந்தது. அங்கேயும் அவருக்கு பல இடர்கள் காத்திருந்தன. ஆனால் அவருக்கு சிறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அங்கே அவர் படிக்கத் தொடங்கினார். மெல்ல மெல்ல அவரது வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவரது கதை மிகவும் பிரபலமானது. ஏர்வாடா சிறையில் அவர் இருந்தார். இப்படி பலரின் கதைகள் அமைந்திருக்கலாம். பல பேர்கள் இந்த கொடிய பழக்கத்திலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த பழக்கத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். வெளியே வந்துதான் ஆக வேண்டும். இந்த திசையில் நமது முயற்சிகள் அமைய வேண்டும். இனிவரும் காலங்களில் நான் பிரபலங்களிடம் செய்ய இருக்கும் விண்ணப்பம் என்னவென்றால், அவர்கள் மூத்த கலைஞர்களாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பொதுவாழ்வில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம், கலாச்சாரத்துறையைச் சேர்ந்தவர்களாகவோ இறை நெறியாளர்களாகவோ அவர்கள் இருக்கலாம். இந்த விஷயம் குறித்து மீண்டும் மீண்டும் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அங்கெல்லாம் இது குறித்த விழிப்புணர்வை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும், தகவல்களை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். இதனால் கண்டிப்பாக பயன் விளையும். சமூக வலைத்தளங்களில் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களிடம் நான் விண்ணப்பம் செய்வது என்னவென்றால், நாம் அனைவருமாக இணைந்து ட்ரக் ஃப்ரீ இந்தியா, அதாவது போதைப்பொருள் இல்லாத இந்தியா ஹேஷ்டேகுடன் ஒரு தொடர் இயக்கத்தை நடத்தலாமே. ஏனென்றால் போதைப்பொருள் உலகத்தோடு தொடர்புடைய பிள்ளைகள் சமூக வலைத்தளங்களோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் ட்ரக் ஃப்ரீ இந்தியா ஹேஷ்டேகை மேம்படுத்தினால் மக்களுக்கு கல்வி அளிக்கும் வகையில் நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். இந்த விஷயத்தை நாம் மேலும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே எனது விருப்பம். இந்த திசையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாம் பகிர்ந்து வர வேண்டும். துன்பத்தை பங்கு போட்டுக் கொள்வதன் மூலமே துன்பம் குறையும் என்று நான் கூறினேன் அல்லவா? ஆகையால்தான் நான் இந்த விஷயத்தை உங்கள் முன் வைக்கிறேன். போதை பழக்கம் ஒரு தேசிய துயரம். நான் எந்த உபதேசமும் செய்யவில்லை, அப்படி உபதேசம் செய்யும் உரிமையும் எனக்கு இல்லை என்பதை நான் அறிவேன். நான் வெறுமனே என் துயரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். எந்த குடும்பங்கள் இந்த வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அவர்களின் இந்த துயரத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். பொறுப்புணர்வு நிரம்பிய ஒரு சூழலை உருவாக்க நான் முயல்கிறேன். இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நாம் தொடக்கத்தை ஏற்படுத்தித்தானே ஆக வேண்டும். நான் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றும் கூறினேன் அல்லவா? கடந்த வாரம் பார்வைத்திறன் குறைபாடு இருப்போர்களின் கிரிக்கெட் அணியை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அவர்கள் உலகக்கோப்பையை வென்று வந்திருந்தார்கள். அவர்களிடம் உற்சாகம், துடிப்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றை நான் கண்டபோது, ஆண்டவன் நமக்கு கண்பார்வை, நல்ல உடல் உறுப்புகள் என அனைத்தையும் கொடுத்திருந்த போதிலும் இந்த பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களிடம் நான் கண்ட பொறி நம்மிடம் கூட இல்லையே என்பதை உணர்ந்தேன். என்ன ஒரு துடிப்பு, என்ன ஒரு உற்சாகம்! அவர்களை சந்தித்த பின்னர் எனக்கே கூட சக்தி ஏற்பட்டது. உண்மையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கூட்டுகிறது. கடந்த சில நாட்களாக ஒரு செய்தி விவாதிக்கப்பட்டு வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில கிரிக்கெட் அணியினர் மும்பை சென்று மும்பை கிரிக்கெட் அணியினரை தோற்கடித்திருக்கிறார்கள். இதை நான் வெறும் வெற்றி தோல்வி என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. நான் இந்த நிகழ்ச்சியை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன். கடந்த காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு விளையாட்டு மைதானங்கள் முழுவதும் நீரில் மூழ்கியிருந்தன. காஷ்மீர் பெரும் சங்கடத்தை சந்தித்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். இடர்கள் நிறைந்த இந்த சூழலிலும் கூட இந்த அணி வெளிப்படுத்திய டீம் ஸ்பிரிட், மன உறுதி ஆகியவற்றோடு பெற்ற வெற்றி அபாரமானது. இந்த வகையில் இடர்கள், மோசமான சூழ்நிலைகள், சங்கடங்கள் ஆகியன நிறைந்திருந்தாலும் எப்படி குறிக்கோளை அடைவது என்பதை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த செய்தி எனக்கு சிறப்பான மகிழ்ச்சியை அளிக்கிறது, பெருமிதப்பட வைக்கிறது. நான் இந்த அணியின் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்கள் முன்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஜூன் மாதம் 21ஆம் தேதியை யோக கலை தினம் என்று கொண்டாட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய கௌரவம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு விஷயம். பல நூற்றாண்டுகளாக நமது முன்னோர்கள் இந்த மகத்தான பாரம்பரியத்தை மேம்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதில் இன்று உலகமே இணைந்திருக்கிறது. யோகக்கலை தனிநபர் வாழ்க்கையில் நற்பலன்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் அது உலகம் முழுவதையும் இணைக்கவல்லது என்பதை இது நமக்கு காட்டியிருக்கிறது. உலகம் முழுவதும் யோகக்கலையை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தன. இந்த தீர்மானம் அனைவரின் ஒருமித்த ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டது. 177 நாடுகள் இதை கோஸ்பான்சர் செய்தன, அதாவது முன்மொழிந்தன. கடந்த காலத்தில் நெல்சன் மண்டேலா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட தீர்மானிக்கப்பட்ட போது 165 நாடுகள் கோஸ்பான்சர் செய்தன. அதற்கு முன்னால் இன்டர்நேஷனல் டாய்லெட் டே, அதாவது சர்வதேச கழிப்பறை தினத்தை அனுசரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது 122 நாடுகள் கோஸ்பான்சர் செய்தன. இதற்கும் முன்பாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியை அகிம்சை தினமாக 140 நாடுகள் கோஸ்பான்சர் செய்தன. இந்த வகையான தீர்மானங்களில் 177 நாடுகள் கோஸ்பான்சர் செய்திருப்பது என்பது ஒரு உலக சாதனை என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உலக யோகக்கலை தினத்தை கொண்டாட தீர்மானித்த உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யோகக்கலையின் சரியான உணர்வு வெளிப்படுவதில் நம் அனைவருக்கும் கடமை இருக்கிறது. கடந்த வாரத்தில் முதலமைச்சர்களின் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. முதலமைச்சர்கள் மாநாடு என்பது கடந்த 50-60 ஆண்டுகளாகவே நடந்து வரும் ஒன்றுதான். ஆனால் இந்த முறை பிரதம மந்திரியின் இல்லத்தில் இந்த கூட்டம் நடக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இன்னும் சிறப்பாக நாம் ஒரு ரிட்ரீட்டுக்கான நிகழ்ச்சியையும் துவக்கினோம். கைகளில் காகிதமோ பேனாவோ இல்லை, துணைக்கு எந்த ஒரு அதிகாரியோ கோப்புகளோ இல்லை. அனைத்து முதலமைச்சர்களும் பிரதமரும் நண்பர்களாக கலந்து உரையாடினார்கள். சுமார் 2-2.5 மணி நேரம் சமுதாயம் பற்றிய, நாடு தொடர்பான பலவகைப்பட்ட விஷயங்கள் பற்றி மிக தீவிரமாகவும் அதே நேரம் அனுசரணையான ஒரு சூழலிலும் விவாதிக்க முடிந்தது. மனம் திறந்தும் பேச முடிந்தது. அதில் லவலேசமும் அரசியல் வாடையை காண முடியவில்லை. என்னை பொறுத்தமட்டில் இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது என்றுதான் சொல்லுவேன். இதையும் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரம் நான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கே நான் 3 நாட்கள் இருக்க நேர்ந்தது. நீங்கள் தாஜ்மஹலை பார்க்க விரும்புகிறீர்களா, சிங்கப்பூர் சென்று வர விரும்புகிறீர்களா, துபாய் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் நண்பர்களே, இயற்கையை காண வேண்டும் என்று உங்கள் மனம் நினைத்தால், இறைவனின் இயற்கை வடிவத்தை காண துடித்தால், நீங்கள் கண்டிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நான் நாட்டின் இளைஞர்களிடம் சிறப்பு விண்ணப்பம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் முன்பே கூட இங்கே சென்றிருக்கிறேன். ஆனால் பிரதமர் என்ற முறையில் நான் சென்றபோது அங்கிருந்த சக்தியை அடையாளம் கண்டுகொள்ள முயற்சி மேற்கொண்டேன். நமது வடகிழக்கு மாநிலங்கள் அபாரமான சக்தியை தங்களுக்குள் அடக்கி வைத்திருக்கின்றன. எத்தனை நேசமான மக்கள் அவர்கள்! என்ன அருமையான ஒரு சூழல்! உண்மையிலேயே நான் அளப்பரிய மகிழ்ச்சியை சுமந்து வந்திருக்கிறேன். மோதிஜி, உங்களுக்கு களைப்பே ஏற்படுவதில்லையா என்று சில சமயங்களில் என்னிடம் கேட்கப்படுவதுண்டு. ஏதோ ஒரு மூலையில் களைப்பு இருந்திருந்தாலும் கூட வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று வந்த பிறகு அதுவும் மறைந்து விட்டது என்று நான் கூறுவேன். அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனக்கு அவர்கள் அளித்த மரியாதை கௌரவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கிருந்த மக்கள் எனக்கு அளித்த அன்பு இருக்கிறதே, என்னை தங்கள் சொந்தமாக கருதி அவர்கள் நடத்திய விதம் இருக்கிறதே, அது என் மனதை தொட்டது, வருடியது. இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க மோடிக்கு மட்டுமே உரிமை இல்லை, இந்தியாவின் அனைத்து மக்களுக்கும் இந்த உரிமை இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். நீங்களும் இந்த சந்தோஷத்தை நன்கு அனுபவியுங்கள். அடுத்த மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்போது 2015 ஆண்டு பிறந்திருக்கும். 2014 ஆண்டின் கடைசி நிகழ்ச்சியாக அது இருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். 2015 ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் ஒலிக்கும் எனது மனதின் குரலை மொழியாக்கம் செய்து 8 மணிக்கு மாநில மொழிகளில் வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பி வருகின்றன. சில மாநில மொழிகளில் என்னைப் போலவே குரல் கொடுக்கிறார்கள் என்பதையும் நான் கவனித்திருக்கிறேன். ஆகாஷ்வாணியில் பணிபுரியும் கலைஞர்கள் இத்தனை சிறப்பான வகையில் பணிபுரிகிறார்கள் என்பதை அறிந்து ஆச்சரியப்படுகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை சென்று சேர இது நல்லதொரு பாதையாக எனக்கு தோன்றுகிறது. ஏராளமான கடிதங்கள் வந்திருக்கின்றன. கடிதங்களை பார்த்த பின்னர் மக்களுக்கு வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் ஆகாஷ்வாணி ஒரு தபால் பெட்டி எண்ணை அமைத்திருக்கிறார்கள். மன் கி பாத், அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்த விரும்பினால் மன் கி பாத், தபால் பெட்டி எண் 111, ஆகாஷ்வாணி, நியூ தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். உங்கள் கடிதங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கடிதங்கள் எனக்கு கருத்தூக்கத்தை அளிக்கின்றன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்கள் பேனாவிலிருந்து வெளிப்படும் விஷயங்கள் நாட்டுப்பணிக்கு துணை நிற்கக்கூடும். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2015 ஜனவரியில் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு கண்டிப்பாக சந்திப்போம், உரையாடுவோம். மிக்க நன்றி.
மனதின் குரல் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.